donc on sait pourquoi.
இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நீர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் குற்றங்கூறாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க நன்றி பயவாவினை. வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க நன்றி பயவாவினை. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். எல்லா நாளும் தன்னை பெரியவனாக நினைத்து வியவாதொழிக. வியந்தானாயின் அவ்வியப்பினானே நன்மை பயவாத வினையை செய்யாதொழிக. செய்யின் கேடு என்றவாறு ஆயிற்று என மணக்குடவர் விளக்கம் தருகின்றார். தன்னை வியந்தொழி இடமும் காலமும் வலியும் அறியப்படாமையானும் அறனும் பொருளும் இகழப்படுதலாலும் எஞ்ஞான்றும் வியவற்க என்றும் கருதியது முடித்தே விடுவல் என்று அறம் பொருள் இன்பம் பயவா வினைகளை நயப்பின் அவற்றால் பழியும் பாவமும் கேடும் வருமாகலின் அவற்றை நயவற்க என்று கூறினார் என பரிமேலழகர் மேலும் விளக்கம் தருகின்றார். தற்பெருமை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதனால் ஒருவர் இக்காலத்திலும் இச்சூழ்நிலையிலும் தன்னை உயர்வாக நினைத்து புகழ்ந்து கொள்ளாமல் தன் அடக்கத்தோடு இருத்தல் நலம் எனவும் மேலும் மேற்கொள்ளும் செயல்கள் தனக்கும் தான் வாழும் சமூகத்திற்கும் நன்மை பயக்காத செயல்களை விரும்பாது இருத்தல் சிறப்பு எனவும் குறிப்பிடுகின்றனர். இக்காலத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணி பெருமை கொள்ளும் தற்புகழ்ச்சி அவரது சிந்தனை செயல்திறன் ஆகியவற்றில் செல்வாக்கு செலுத்தி பொருத்தமான உணர்வுகளையும் கருத்துக்களையும் வழித்தரம் மாற வழிவகுப்பது மட்டுமன்றி அத்தகைய செயல்கள் சமூகத்திற்கு பொருந்தாத நிலையையும் தோற்றுவிக்கும் எனலாம். வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நாயவற்க நன்றி பயவாவினை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அண்மையிலே இந்திய தமிழ் திரைப்பட துறையை பொறுத்தவரையிலே மறக்க முடியாத பல சிறப்பு பல திரைப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர் கே பாக்கியராஜ். அவர் இயக்குனராக மட்டுமன்றி சிறந்த நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் பல வகைகளிலே இத்தமிழ் திரைப்பட துறையிலே பிரகாசித்த ஒருவர். அவருடைய இழப்பு கடந்த வாரம் இழந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு உங்களுடன் வான் அலைகளினூடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 1953 ஜனவரி 7 பிறந்தவர் பாக்கியராஜ். திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்ட ஓர் கலைஞர். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் பாக்கியராஜ். 16 கிழக்கை போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள் ஆகிய வெற்றி படங்களில் திரைப்பட கலை நுட்பங்களை பயின்றவர். 1978 இயக்குனர் பாரதி ராஜா முதல் படம் இயக்கும் போது பாக்கியராஜ் அதில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார். பின் பாரதி ராஜாவின் 2 படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக மட்டுமன்றி ஓரிரு காட்சிகளிலும் தோன்றி நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நினைவில் நிற்கும்படியான ஒரு பணியாளர் வேடமேற்று நடித்தார். இப்படத்திற்கு வசனமும் பாக்யராஜ் தான் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜா தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமன்றி கதாநாயகனாக நடிகை ரதியுடன் அறிமுகப்படுத்தினார். வெற்றி பெற்ற படப்பாடல் இசைஞானி இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் ஜானகி குரலில் ஒலி
வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனே.
ஒரு இயக்குநராக தனது முதல் படத்தை உருவாக்கினார் பாக்யராஜ். சுவர் இல்லாத சித்திரங்கள் ஒரு குணசித்திர பாத்திரத்தை அவர் ஏற்று நடித்திருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது.
காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே.
பாடல் பெரும் புகழ் பெற்றது. அடுத்து வெளியான ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் முத்திரையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்தன. மாபெரும் வெற்றி படங்களாயின. அடுத்து ஒரு மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடனும் கூடிய படமாக விடியும் வரை காத்திரு எனும் திரைப்படத்தை இயக்கினார். மாபெரும் வெற்றியீட்டிய திரைப்படங்களான தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், 1982 வெளியான முந்தானை முடிச்சு, இதே படத்தில் தான் நடிகை ஊர்வசி அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார். சென்னையிலும் தமிழ்நாட்டின் புற பகுதிகளிலும் வெள்ளி விழா கண்ட படம் இது. மௌனகீதங்கள் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில் ஜேசுதாஸ் ஜானகி குரலில் ஒலித்த
முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா
பெரும் புகழ் பெற்ற பாடல். நடிகர் சந்திரபாபுவின் சொந்த வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பாக்யராஜ் இயக்கிய படம் அந்த ஏழு நாட்கள். பாலக்காட்டு மாதவன் என்ற வேடத்தில் இசை அமைப்பாளராக வாய்ப்பு தேடும் பாத்திரத்தில் அவர் நடித்து பெரும் வெற்றி பெற்றது. மெல்லிசை மன்னர் இசையில் ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் ஒதித்து அன்றைய இளைஞரை வசியப்படுத்திய பாடல்.
நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்பாயின் தேகமாகும் அது நேரில் நீ வந்த மாயம் இந்த நிலைமை எப்போது மாறும் என் இளமை மழை மேகம் ஆனால் உன் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் சப்த ஸ்வர தேவி உணரு இனியனில் வரதான மருளு.
இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்யராஜே இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை அவர் இசையமைத்திருந்தார். ஏறக்குறைய பாக்யராஜின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி பிரபல கதாநாயகர்களால் நடிக்க பெற்று பெரு வெற்றி பெற்றன. ஜிதேந்திரா, அனில் கபூர், ராஜேஷ் கண்ணா, கோவிந்தா போன்ற இந்தி நடிகர்கள் இவரது மொழி மாற்ற படங்களில் விரும்பி நடித்து வெற்றி வாகை சூடியுள்ளனர். மாநில ரீதியில் சில விருதுகளை வென்றுள்ள பாக்யராஜ் அவர்கள் கடந்த 27 தேதி சென்னை நகரில் மாரடைப்பால் காலமானார். அவர் வேண்டுகோளின்படியே அவரது கண்கள் இரண்டும் சென்னை வைத்தியசாலைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அரச மரியாதையுடன் அவருடைய ஈமை கிரியைகள் நடைபெற்றன. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய அந்த சிறப்பு பாடல் கரம்பையூர் சண்முகம் அவர்களுடைய எழுத்து வரிகளிலே இடம்பெற்ற அந்த பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்கம் நடிப்பு எல்லாமே திரு இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள்.
ரெடி 1 2 3 4 சப்தஸ்வர தேவி உணரு, இனி என்னில் வரதான அருளு. நீ அழகில் மமனாவில் வாழு, என் கழிவில் ஒளி தீபமேற்று. சப்தஸ்வர தேவி உணரு.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நாளைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆக்லாந்து மாநகரின் ஒட்டாகு நகரிலே வீற்றிருந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்ற எம் திருமுருகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி தொடக்கும் 9 மணிக்கும் இடைப்பட்ட சுப வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து முருகன் அடியார்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணி சபையினரும் மற்றும் குருமார்களும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வதேச செய்திகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஆஸ்திரேலியாவில் ஒன் நேஷன் கட்சி எழுச்சி, போலின் ஹான்சனின் குடியேற்ற எதிர்ப்பு. ஆஸ்திரேலிய அரசியலில் 3 தசாப்தங்களாக சர்ச்சைக்குரிய சக்தியாக திகழ்ந்து வருவது ஒன் நேஷன் கட்சியும் அதன் தலைவரான போலின் ஹான்சனும் ஆவர். முஸ்லீம் சமூகத்தை பற்றிய அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்துக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கருத்தை பல கட்சிகளும் எதிர்த்துள்ளன. மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் பிரதமராக வர முடியுமா என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்களில் எழுந்து வருகிறது. 1997 நிறுவப்பட்ட ஒன் நேஷன் கட்சி ஆஸ்திரேலிய குடியேற்றம், தேசிய அடையாளம் மற்றும் பெண்முக கலாச்சார கொள்கை தொடர்பாக கடுமையான நிலைப்பாடுகளை முன்வைத்து அரசியல் செல்வாக்கை பெற்றது. இந்த கட்சியின் தோற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்தது 1997 போலின் ஹான்சன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய தனது முதல் உரையாகும். அந்த உரையில் அவர் ஆசிய நாடுகளிலிருந்து அதிகரித்தரும் குடியேற்றம் ஆஸ்திரேலியன் பாரம்பரிய அடையாளத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். இந்த கருத்து உடனடியாக தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி சிலர் அதை மக்களின் உண்மையான கவலைகளை வெளிப்படுத்திய தைரியமான குரல் என வரவேற்றனர். ஆனால் பலர் அதை வெளிப்படையான இனவாதத்தின் அரசியல் படையமாக கண்டனர். ஆஸ்திரேலியா உலகின் மிக வெற்றிகரமான பெண் முக கலாச்சார நாடுகள் ஒன்றாக கருதப்படுகிறது. பல்வேறு இன, மத, மொழி மற்றும் கலாச்சார பின்னர் வந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழும் சமூகமாக அது வளர்ந்துள்ளது. இருப்பினும் இந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக தேசியவாதம் மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு அரசியல் கருத்துக்களும் அவ்வப்போது எழுந்துள்ளன. போலின் ஹான்சன் அரசியல் பயணத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சம் குறிப்பிட்ட சமூகங்களை பொதுமைப்படுத்தி விமர்சிக்கும் அவரது போக்காகும். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பற்றிய அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்துக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கை மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் பெண்முக கலாச்சார கொள்கை சமூக ஒற்றுமையை பலவீனப்படுத்தின என்று அவரது விவாதங்களும் மனித உரிமையாளர்களும் மற்றும் சமூகங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஒன் நேஷன் கட்சியின் எழுச்சியை வரும் இனவாத அரசின் விளைவாக மட்டுமே விளக்க முடியாது. உலகமய மக்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், உற்பத்தி துறையின் வீழ்ச்சி, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வீட்டுவசதி நெருக்கடி மற்றும் அரசியல் நிறுவனங்கள் மீது உருவான நம்பிக்கையின்மை போன்ற காரணங்களும் இதற்கு பின்னணியாக உள்ளன. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பிராந்திய பகுதியில் வாழும் பல வாக்காளர்கள் தங்கள் பொருளாதார பிரச்சினைகள் முக்கிய அரசியல் கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்று கருதினர். இதன் விளைவாக அவர்கள் மாற்று அரசியல் சக்தியாக ஒன் நேஷன் நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளின் காரணங்களை குடியேற்றவாசிகள் அல்லது சிறுபான்மை சமூகங்கள் மீது சுமத்துவது தீர்வாக அமையாது என்று விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர். வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வீட்டு வசதி நெருக்கடி அல்லது அரசாங்க கொள்கை தோல்விகள் போன்ற சிக்கல்கள் மிகவும் சிக்கலான பொருளாதார மற்றும் நிர்வாக காரணங்கள் உருவாகின்றன. அவற்றை ஒரு குறிப்பிட்ட இனத்தரோ அல்லது மதத்தவரோ மீது குற்றம் சுமத்துவதன் மூலம் விளக்கம் ஏதோ சமூகத்தில் பிளவுகளையும் வெறுப்பையும் உருவாக்குவதையும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. போலின் ஹான்சன் ஆதரவாளர்கள் அவரை இனவாதியாக அல்லாமல் தேசிய நிலங்களை பாதுகாக்கும் அரசியல்வாதிகள் சித்திகரணும். அவரது பார்வையில் கட்டுப்பாடற்ற குடியேற்றம், கலாச்சார ஒருங்கிணைப்பு, சிக்கல்கள் மற்றும் தேசியவாதம் போன்ற விடயங்களை பற்றி திறந்தவரை பேசுவதற்கான உரிமையை அவர் பிரதிநிதிப்படுத்துகிறார் என்றும் கூறுகின்றனர். ஆனால் எதிர்ப்புகள் இந்த விவாதங்கள் பல சமயங்களில் பயம் மற்றும் முன்னெடுப்பு அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறார் என்றும் அவை சமூக ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் வாதிடுகிறார். ஆஸ்திரேலியன் வரலாறு குடியேற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டின் வரலாறாகும். பிரித்தானிய குடியேற்றவாசிகளிருந்து தொடங்கி ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா கலந்து வந்த கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சாரங்களுக்கு பங்களித்துள்ளனர். இன்று ஆஸ்திரேலியன் பொருளாதார வெற்றி கூடுதலாக செல்வக்கும் இந்த பன்முக சமூக அமைப்பை ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் வாழ்க்கை செலவு உயர்வு, வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் பாரம்பரிய அரசியல் கட்சி மீதான அதிருப்தி போன்ற காரணங்களால் ஒன் நேஷன் கட்சி மீண்டும் அரசியல் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் பிரதமர் மாற முடியுமா என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்கள் எழுந்து வருகின்றது. ஒன் நேஷன் கட்சி குறிப்பாக பிராந்திய மற்றும் கிராமப்புற வாக்களிடையே ஆதரவை பெற்றுள்ளது. குடியேற்ற கட்டுப்பாடுகள், தேசிய பாதுகாப்பு, உள்ளூர் வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற பிரச்சனை முன்னிறுத்துவதன் மூலம் சில வாக்காளர்களின் ஆதரவை அது தொடர்ந்து தக்க வைத்துள்ளது. எனினும் ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பில் பிரதமாக வருவது தனிப்பட்ட மக்களின் ஆதரவை மட்டும் சார்ந்ததல்ல. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறும் கட்சி அல்லது கூட்டணியின் தலைவரே பொதுவாக பிரதமாகிறார். ஒன் நேஷன் கட்சி தொடர்ந்து இந்த ஆதரவை பெறுமா என்பதும் கேள்விக்குரியது. கட்சியின் வாக்கு விகிதம் சில பல குறிப்பிடத்தக்க இருந்தாலும் நாடு முழுவதும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு ஒன் நேஷன் கட்சி முழுமையாக வளரவில்லை. மேலும் ஹான்சன் கருத்துக்கள் கொள்கைகள் பலரால் சர்ச்சைகளாக கருதப்படுவதாலும் மத்திய நிலை வாக்குகள் ஆதரவு பெறுவது மிக கடினமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இன்று உங்களுடன் வானிலை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை வருகின்ற சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
வணக்கம். சர்வதேச செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கம். 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட 3 வயது குழந்தை. வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க நிலநடுக்கங்களுக்கு பிறகு 3 வயது குழந்தையொன்று 6 நாட்கள் கழித்து இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது. நம்பிக்கைக்குரிய தருணம். லா குவைரா மாகாணத்தில் இடிபாடுகளில் இருந்து கிளிபர் மோரன் என்ற அந்த குழந்தை மீட்கப்பட்ட போது மீட்பு பணியாளர்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த குழந்தையை மீட்டதை நம்பிக்கைக்குரிய ஒரு தருணமாக நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கங்களால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,943 உயர்ந்துள்ளது. மேலும் 10,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பல்லாயிரக்கணக்கானோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. நாசாவின் செயற்கைக்கோள் தரவுகள் குறித்த ஆரம்பகட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த பெரும் நிலநடுக்கங்கள் 58,870 கட்டிடங்களை சேதப்படுத்தியிருக்கலாம் அல்லது அழித்திருக்கலாம் என தெரிய வருகின்றது. ஜோர்டானிய மீட்பு குழுவால் மீட்கப்பட்டுள்ள அந்த குழந்தை முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் முக்கிய உடல் உறுப்புகளின் செயற்பாடுகள் சீராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். லா குவைரா கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். அங்குள்ள பல உள்ளூர் மக்கள் தாங்களாகவே மீட்பு பணிகளை மேற்கொள்ள முயற்சித்து வருகின்றனர். லா குவைராவில் உணவு பற்றாக்குறை பரவலாக உள்ளதாகவும் அடிப்படை சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் தகவல் தொடர்பு பெருமளவில் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநாவின் அகதிகள் முகமை செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. இதற்கிடையில் சுகாதார சேவைகள் தீவிர நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிளிபரை மீட்ட நிகழ்வு உயிருடன் இருப்பவர்களை தொடர்ந்து கண்டெடுப்பதற்கான நம்பிக்கை இன்னும் உள்ளது என்பதை காட்டுவதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச குழுக்கள் இடிபாடுகளுக்கு இடையே தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் டசன் கணக்கான பிற நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மீட்பு குழுக்கள் பயிற்சி பெற்ற நாய்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகின்றன. இதற்கிடையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மரணமடைந்தவர்களின் உடல்களை வெனிசுலா மக்கள் அடக்கம் செய்ய தொடங்கியுள்ளனர். மரணமடைந்திருக்கலாம் என கருதப்படும் தங்கள் உறவினர்களின் உடல்களுக்காக இன்னும் பலர் காத்திருக்கின்றனர். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே. வணக்கம். சர்வதேச செய்திகள். உலகிலேயே பணக்கார மக்கள் இந்த நாட்டு மக்கள் தான். உலகிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் தான் அதிக சொத்து வைத்திருப்பவர்கள் என நிதி அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. யுஎஸ்பி என்னும் நிதி அமைப்பு 2026 ஆண்டுக்கான உலகளாவிய செல்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் சுவிஸ் மக்கள் தான் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆம், சுவிஸ் மக்கள் சராசரியாக 910,382 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்கர்கள் சராசரியாக 696,277 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்துள்ள நாடு லக்சம்பர்க். அந்நாட்டவர்கள் சராசரியாக 654,732 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை சுமார் 944,000 பேர் மில்லியனர்களாக உள்ளனர். அதாவது நாட்டு மக்களில் வயது வந்தவர்களில் 13.1% மில்லியனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Mommy!